السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
கடந்த ஹுத்பாவில் நோன்பு மற்றும் ரமலானின் நோக்கங்களை அல்லாஹ் விளக்கியுள்ளான். அது உள்ளங்களில் தக்வாவை உருவாக்குவதே ஆகும் என்று கூறியிருந்தேன். இது தொடர்பாக நான் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில மேற்கோள்களை விளக்கியிருந்தேன். அதனை பெறுவதற்கு என்ன வழி, அதனை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அதனை நமது உள்ளத்தில் அமர்த்துவதற்காக பல்வேறு இடங்களில் இதனை மேலும் விளக்கியுள்ளார்கள். நமது உள்ளத்தில் அதன் முக்கியத்துவம் நன்றாக ஊன்றுவதற்காக அன்னார் விளக்கினார்கள். நமது ஒவ்வொரு அமலிலும் நல்லொழுக்கத்திலும் அது வெளிப்படத் தொடங்குகிறது. தக்வா நம்மிடம் இல்லை என்றால் இறைவனின் திருப்தியை பெறத்தக்க எந்த நன்மையும் இருக்க முடியாது. தற்காலிக நன்மைகளை தற்காலிக எழுச்சியினால் ஒருவர் செய்தாலும் அதில் உண்மையாக தக்வா இருந்தால் மட்டுமே ஒரு முறைமை உருவாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதன் இறை அச்சம் உள்ளவனாக இருப்பதற்கு அவன் இபாதத் செய்பவனாக இருந்தால் மட்டும் போதாது, அல்லது அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றினால் மட்டும் போதாது, மாறாக இறை அச்சமுள்ளவர் என்போரின் நல்லொழுக்கத்தின் தரமும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று விளக்கியவாறு கூறுகிறார்கள். அவர் தனது நல்லொழுக்கத்தின் மூலம் மற்றவரிடமும் தக்வாவின் தாக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இந்த வகையில் அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நல்லொழுக்கமே ஒருவர் சாலிஹாக இருப்பதற்கான அடையாளமாகும். மேலும் ஒரு மோமினின் நோக்கமாவது இஸ்லாமிய போதனையின் அழகை எப்போதும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். தக்வாவின்படி நடக்கும் போதுதான் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவது சாத்தியமாகும் என்பதை விளக்கியவாறு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், தக்வாவிற்கு பல கிளைகள் உள்ளன. கர்வம், சுயநலம், விலக்கப்பட்ட பொருள்கள் ஆகியவற்றிலிருந்து விலகுதல், தீயொழுக்கம் தவிர்த்தல் ஆகியவையும் தக்வாவே ஆகும். ஒருவர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவரது எதிரியும் நண்பராகிவிடுகிறார். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யுதுஃபா பில்லதி ஹியா ஹசன், கூறுகின்றார்கள், தீமைகளில் இருந்து தப்புவதும் ஒரு தக்வாவாகும், நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவதும் ஒரு தக்வாவாகும். இதனால் பகைவன் கூட நண்பனாகி விடுகின்றான். கூறுகிறார்கள், சிந்தனை செய்யுங்கள், வழிகாட்டல் நமக்கு என்ன போதனையை செய்கிறது, இந்த வழிகாட்டலின் மூலம் இறைவனுடைய விருப்பமாவது, எதிரிகள் உங்களை ஏசினாலும் அதற்கு நீங்கள் ஏச்சின் மூலமாக பதில் தரக்கூடாது என்பதாகும். மாறாக அதன் மீது பொறுமை காட்ட வேண்டும். அதன் விளைவு என்னவாகும்? எதிரிகள் உங்கள் மேன்மையை உணர்ந்து தாமே வெட்கப்பட்டு போய்விடுவர். பழிவாங்கலின் மூலம் நீங்கள் என்ன தண்டனையை அவர்களுக்கு உங்களால் தர முடியுமோ அதனை விட இது சிறந்ததாகவே இருக்கும். கூறுகிறார்கள், இவ்வாறு ஒரு சாதாரண மனிதன் கொலை முயற்சி வரைதான் செல்ல முடியும். ஆனால் மனித நேயத்தின் எதிர்பார்ப்பு மற்றும் தக்வா என்பது இதுவல்ல. நல்லொழுக்கம் எத்தகைய செல்வம் என்றால், ஒரு தீய மனிதனிடம் கூட அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பார்சி கவிதையை கூறுகிறார்கள், பொருள், கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள், இதனால் உங்களை அறியாதவர் கூட உங்கள் வட்டத்திற்குள் வந்து விடுவார். இதுவே அசல் விஷயமாகும். இதனை நாம் எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும். எப்போதும் நமது ஒவ்வொரு அமலையும் தக்வாவுக்குட்படுத்தியவாறு நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். பிறகு இதனை மேலும், நல்லொழுக்கம் என்றால் என்ன, நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவதன் நோக்கம் என்ன, நமக்கு முன் இந்த நல்லொழுக்கத்தின் முன்மாதிரி எது என்று விளக்கியவாறு கூறுகிறார்கள், முதலில் நல்லொழுக்கமே மனிதனை மனிதனாக்குகிறது. நல்லொழுக்கம் என்றால் வெறுமே மென்மையாக நடந்து கொள்ளுதல் என்று பொருள் அல்ல. மனிதனை மனிதனாக்குகிற நல்லொழுக்கம் என்பதன் பொருள், நீங்கள் மற்றவருடன் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பது மட்டுமல்ல. கூறுகிறார்கள், ஹுலுக் மற்றும் ஹல்க் இரு சொற்கள் உள்ளன. அது ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள பொருளை விளக்குகிறது. ஹல்க் என்பது வெளிப்படையான படைப்பை சுட்டிக்காட்டுகிறது. உதாரணமாக காது, மூக்கு, முடி வரை அனைத்தும் வெளிப்படையான படைப்புகளில் அடங்கும். ஹுல்க் என்பது மறைமுகமான படைப்பின் பெயராகும். அவ்வாறே மறைமுகமான ஆற்றல்களுள் மனிதனையும் மனிதன் அல்லாதவற்றையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றன. இவை அனைத்தும் ஹுல்கில் அடங்கும். எந்த அளவுக்கு என்றால், அறிவு, சிந்தனை போன்ற எல்லா ஆற்றல்களும் ஹுல்கில் அடங்கும். கூறுகிறார்கள், ஹுல்கால் மனிதன் தனது மனித தன்மையை சீர்படுத்திக் கொள்கின்றான். மனிதனது கடமைகள் இல்லை என்றால், நிர்ணயிக்கப்படவில்லை என்றால், பிறகு இவன் மனிதனா கழுதையா என்று பார்க்க வேண்டியிருக்கும். ஹுல்கில் குறைபாடு ஏற்படும் போதுதான் பிறகு வெறும் உருவமே அவரிடத்தில் மிஞ்சி இருக்கிறது. ஹுல்க் நன்றாக இல்லை என்றால், வித்தியாசம் இல்லை என்றால், பிறகு மனிதனாவதற்கு உயர் நல்லொழுக்கம் தேவை. அதில் பங்கம் ஏற்பட்டால் பிறகு வெளிப்படையான மனிதன் உருவம் மட்டுமே எஞ்சும். அசல் மனித தன்மை தீர்ந்து போய்விடும். அன்னார் கூறுகிறார்கள், உதாரணமாக அறிவு கெட்டு போய்விட்டால் பைத்தியம் என்று அழைக்கப்படுகிறான். வெறும் வெளிப்படையான உருவத்தினால் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். மனிதன் என்று வெளிப்படையான உருவத்தை வைத்து கூறப்படுகின்றான், அவனோ பைத்தியமாக உள்ளான். சிறிதும் மனிதனிடம் இருக்க வேண்டிய அறிவு இல்லை, அதிலிருந்து விலகியுள்ளான். ஆக நல்லொழுக்கம் என்பதன் பொருள் இறைவனது திருப்தி ஆகும். இறை திருப்தி என்பதன் பொருள் என்ன? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் நடைமுறையின் பௌதீக வெளிப்பாடாகும். நல்லொழுக்கம் அதுவே ஆகும். அதனை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எதனை விரும்பினானோ அது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வில் தென்படுகிறது. அன்னாரிடம் ஒவ்வொரு கோணத்திலும் அது வெளிப்பட்டது. ஆக இறை திருப்தியை பெறுவது நமது நோக்கமாக இருக்க வேண்டும். நல்லொழுக்கம் என்பது இறைவனது திருப்தியை பெறும் வழிமுறையாகும். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் செயல்முறைக்கு ஏற்ப ஒருவர் தமது வாழ்வை அமைக்க முயற்சிக்க வேண்டும். இதுவே அடிப்படை நல்லொழுக்கமாகும். இது ஆடிக்கொண்டிருந்தால் அதில் ஒரு கட்டடத்தை எழுப்ப இயலாது. நல்லொழுக்கம் என்பது ஒரு செங்கல்லின் மீது இன்னொரு செங்கல்லை வைப்பதாகும். ஒரு செங்கல் கோணலாகிவிட்டால் முழு சுவரும் கோணலாகிவிடும். ஒருவர் என்ன அழகாக கூறினார் பார்சி கவிதையின் பொருள், கட்டடம் எழுப்புபவர் முதல் கல்லை கோணலாக வைத்தால் பிறகு உருவாக கட்டடம் வானம் வரை கோணலாகவே செல்லும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இதனை மிகவும் கவனத்துடன் கேட்க வேண்டும். பெரும்பாலான மக்களை நான் பார்த்துள்ளேன், கவனமாக ஆய்வு செய்துள்ளேன். சிலர் மிகவும் கொடை வள்ளலாக இருக்கிறார்கள், ஆனால் கூடவே மிகவும் கோபக்காரர்களாகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். உடனே கோபம் கொண்டு விடுகிறார்கள். சிலர் மென்மையானவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கருமிகளாக இருக்கிறார்கள். மிகவும் சகிப்புத்தன்மையும் மென்மையும் உடையவர்களாக இருந்தாலும் கருமித்தனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் கோபத்தில் மக்களை கம்புகளாலும் தடிகளாலும் அடித்து காயப்படுத்தி விடுகின்றார்கள், ஆனால் பணிவு மென்மை பெயருக்கும் இருப்பதில்லை. சிலரை பார்க்கிறோம், பணிவு மென்மை மிக மிக அதிகமாக அவர்களிடம் உள்ளது, ஆனால் வீரம் சுத்தமாக இருப்பதில்லை. கோபத்தில் இருப்பவரிடம் பணிவு வரவே இருப்பதில்லை. பணிவு எளிமை காட்டுபவராக இருந்தால் வீரத்தை காட்ட வேண்டிய இடத்திலும் கூட அந்த ஹொலுக்கு அங்கு முடிந்து போய் விடுகிறது. பிறகு ஹதரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லொழுக்கத்தை பற்றி அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா அன்னாரின் பெருமையை குறித்து கூறுகின்றான், இன்னக்கல அலா அஹுலுக்கின் உதீம், வாழ்வின் ஒவ்வொரு மைதானத்திலும் அவர்கள் நல்லொழுக்கத்தின் முன்மாதிரியை, இந்த நல்லொழுக்கத்திற்கு முன்மாதிரி அவர்கள்தான் என்பது போன்று நிலைநாட்டிவிட்டார்கள். அதன்படி தமது சக்திக்கு ஏற்ப நடப்பது ஒவ்வொரு மோமீனுக்கும் ஃபர்லாகும். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறினார்கள், ஒரு காலத்தில் அன்னார் தமது சொற்பொழிவின் மூலம் பெரும் கூட்டத்தை தாக்கத்திற்குள்ளாக்கினார்கள். இன்னொரு காலம் வந்தது, அம்புகளையும் வாள்களையும் கொண்டு வீரத்தை காட்டினார்கள். வள்ளன்மை என்று வரும்போது தங்கத்தின் ஒரு மலையை கூட வழங்கிவிடுகிறார்கள். சகிப்புத்தன்மையில் தமது மகிமையை காட்டுவதானால் கொலை செய்யத்தக்கவனையும் கூட விட்டுவிட்டார்கள். சுருக்கமாக ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான முன்மாதிரியாகும் அவ்வாறு அல்லாஹ் அவர்களை காட்டியுள்ளான். அன்னார் கூறுகிறார்கள், ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதாரணம் ஒரு பெரும் மரம் ஆகும். அதன் நிழலில் அமர்ந்து மனிதன் அதன் ஒவ்வொரு பாகத்தில் இருந்தும் தனது தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். அதன் பழம், பூ, அதன் பட்டை, அதன் இலை, இவை அனைத்தும் பயன் தரத்தக்கதாகும். பிறகு அன்னார் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நல்லொழுக்கம் பற்றி கூறுகின்றார்கள். ஹசரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருப்பவரே போர்க்களத்தில் மிகச்சிறந்த வீரராக கருதப்பட்டார். ஏனென்றால் அன்னார்தான் போர்க்களத்தில் மிக அபாயகரமான இடத்தில் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன மகிமை! கூறுகிறார்கள், ஒரு காலம் வருகிறது, அவர்களிடம் எந்த அளவுக்கு ஆடுகள் இருந்தனவென்றால் அந்த அளவுக்கு கைசர் கிஸ்ராவிடம் கூட இருந்ததில்லை. அன்னார் அத்தனையையும் ஒரு கேட்பவருக்கு தந்துவிட்டார்கள். இது அன்னாரின் ஹொல்கின் வெளிப்பாடாகும். அவர்களிடம் இல்லை என்றால் எவ்வாறு கொடுப்பார்கள்? இது ஒரு வகை. அவர்களிடம் ஆட்சியின் கோணத்தை பார்ப்பதாயின், அன்னாரிடம் கொலை செய்யப்படத்தக்கவரை பழிவாங்கும் சக்தி இருந்தும் மன்னித்தார்கள். கடுமையிலும் கடுமையான தண்டனைகளை ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபிகளுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த எதிரிகள் தந்திருந்தனர். அத்தகைய எதிரிகள் அவர்களின் முன் வந்தபோது லா தஸ்ரீஃப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாளில் உங்கள் மீது எந்த குற்றத்திற்கும் தண்டனை இல்லை என்று கூறிவிட்டார்கள். இன்று நான் உங்களை மன்னித்து விட்டேன். இத்தகைய சந்தர்ப்பங்கள் வரவில்லை என்றால் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர் நல்லொழுக்கம் எப்படி வெளிப்பட்டிருக்கும்? அன்னார் கூறுகின்றார்கள், அன்னாரிடம் இல்லாத நல்லொழுக்கம் ஒன்றை கூறுங்கள், அன்னாரிடம் முழுமையாக இல்லாத ஒன்றை கூறுங்கள், பார்ப்போம். இதுவே அன்னாரின் முழுமையான முன்மாதிரியாகும். இந்த ரசூலை உங்களால் முடிந்தவரை முழுமையாக பின்பற்றுங்கள். அந்த முன்மாதிரியை பின்பற்ற முயற்சியும் உழைப்பும் செய்ய வேண்டியுள்ளது. அந்த முன்மாதிரிப்படி நாம் எவ்வாறு நடக்க முடியும் என்று கூறுவது போதுமானதல்ல. அல்லாஹுடைய ரசூலின் முன்மாதிரியோ மிக உயர்தரம் வாய்ந்தது. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டும் என்று. அல்லாஹ் தாலா அதனை நீங்கள் கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டுள்ளான். அதற்காக முயற்சியும் உழைப்பும் செய்வது அவசியமாகும். இந்த வகையில் அதனை பற்றி விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், எதுவரை மனிதன் முயற்சி செய்வதில்லையோ, துஆவை பயன்படுத்துவதில்லையோ, அதுவரை உள்ளத்தில் படிந்துள்ள கரைகள் அகலுவதில்லை. கடுமை, இருள் போன்ற உள்ளத்தில் உருவான தடைகள் அகலுவதில்லை. முயற்சியும் துஆவும் அத்துடன் இணையாதவரை அகலுவதில்லை. முயற்சி, துஆ இரண்டும் இதற்கு தேவை. இந்த வகையில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிக்கும். சமுதாயம் தமக்கு ஏற்பட்ட துன்பங்களை அகற்றுவதற்கு முயற்சி செய்யாதவரை அல்லாஹ் அவர்களுக்கு வந்த துன்பத்தை அகற்றுவதில்லை. தைரியமும் துணிவும் கொள்ளாதவரை அவற்றை பயன்படுத்தாமல் எப்படி மாற்றம் ஏற்படும்? கூறுகின்றார்கள், இது அல்லாஹ் தஆலாவுடைய மாறாத சுன்னத்தாகும். அல்லாஹ் கூறுகின்றான், வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. ஆக நமது ஜமாஅத் இருக்கட்டும் அல்லது வேறு யாராகவும் இருக்கட்டும், நல்லொழுக்க மாற்றத்தை செய்வது என்பது முயற்சியும் உழைப்பும் செய்யாமல் சாத்தியமில்லை. பிறகு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம், மனிதனுடைய நல்லொழுக்கம் எவ்வளவுதான் வீழ்ந்து கிடந்தாலும் சீர்திருத்தம் செய்ய அவன் விரும்பினால் சீர்திருந்த முடியும் என்பதை விளக்குகிறார்கள். அதற்காக முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அன்னார் இது குறித்து அறிஞர்களின் நிலைப்பாட்டை பற்றி கணிசமாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்காக ஒரு உதாரணமும் கூறியுள்ளார்கள். அறிஞர்களிடம் நல்லொழுக்கத்தின் மாற்றத்திற்கும் இரு வழிகள் உள்ளன. மனிதன் நல்லொழுக்கத்தை தன்னிடத்திலே உருவாக்கிக் கொள்வதற்கு சக்தி படைத்தவன் என்று கருதுகிறார்கள். மனிதன் நல்லொழுக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கு சக்தி படைத்தவன் என்று கருதுகிறார்கள். இன்னொரு வகையினர் அதற்கு மனிதனுக்கு சக்தி இல்லை என்று நம்புகிறார்கள். அசல் விஷயம் என்னவென்றால், அசட்டையையும் சோம்பலையும் விட்டுவிட்டால், கையையும் காலையும் அசைத்தால் மாற்றம் ஏற்பட முடியும். சோம்பல் காட்டாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், நல்லொழுக்கம் சிறந்ததாக முடியும். கூறுகிறார்கள், இந்த இடத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. கூறுகிறார்கள், யுனானிகளின் பிரபல தத்துவஞானி அப்லாத்தூன் என்பவரிடம் ஒரு மனிதர் வந்தார். வாசலில் நின்று கொண்டு தாம் வந்ததை உள்ளே தகவல் அனுப்பினார். அப்லாத்தூனின் விளக்கம் என்னதாக இருந்ததென்றால், வந்தவரின் முகத்தின் தோற்றம் அதன் குறைபாடுகளை அறியாதவரை, அவரது முகத்தை பற்றி தெரியாதவரை உள்ளே வரவிடுவதில்லை. அவரது உருவம், அவரது வெளிப்படையான நிலைகள் தெரியாமல் உள்ளே விடுவதில்லை. அந்த மனிதர் எத்தகையவர் என்று அதன் மூலம் கணித்து விடுவார். பணியாள் வந்து அவரது தோற்றத்தை கூறியதும் அப்லாத்தூன் கூறினார், வந்தவரிடம் கூறுங்கள், உம்மிடம் தீ ஒழுக்கங்கள் பல உள்ளன, எனவே உம்மை நான் சந்திக்க விரும்பவில்லை. அம்மனிதர் அப்லாத்தூனின் பதிலை கேட்டு பணியாளிடம் கூறினார். அப்லாத்தூன் என்ன கூறினாரோ அது சரிதான், ஆனால் நான் எனது தீ ஒழுக்கங்களை அழித்து என்னை சீர்திருத்திக் கொண்டேன். உடனே அப்லாத்தூன் கூறினார், ஆம், அது நடக்கக்கூடிய காரியம். அவரை உள்ளே அழைத்தார். மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் அவரை சந்தித்தார். அன்னார் கூறுகிறார்கள், தீயொழுக்கங்களை சீர்திருத்தவே முடியாது என்று கருதுகிற அறிஞர்கள் தவற்றில் இருக்கிறார்கள். பார்க்கிறோம், சில உத்தியோகம் பார்க்கிற சிலர் லஞ்சம் வாங்குகிறார்கள். அவர்கள் உண்மையான தௌபா செய்வார்கள் என்றால் அதற்கு பிறகு அவர்களுக்கு தங்கத்தின் ஒரு மலையை கொடுத்தாலும் அதனை அவர்கள் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. பிறகு அன்னார் நல்லொழுக்கத்தை சரி செய்வது சம்பந்தமாக ஒரு உதாரணம் தந்தவாறு கூறுகிறார்கள். மனிதன் மீது ஒருபுறம் பலகீனம் உருவாகிறது, அவனது வெளிப்படையான அமைப்பின் மீது இயலாமை உருவாகிறது. இது வயோதிகம் என்று கூறப்படுகிறது. அந்நிலையில் அவனது கண்கள் தமது பணியை விட்டுவிடுகின்றன, காது கேட்க முடிவதில்லை. சுருக்கமாக, உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் தமது பணியிலிருந்து விலகி கைவிடத்தக்க நிலைக்கு வந்துவிடுகிறது. அதுபோன்றே வயோதிகமும் இருவகைப்படும். ஒன்று இயல்பானது, மற்றொன்று இயல்புக்கு மாற்றமானது. இயல்பான வயோதிகம் பற்றி மேலே கூறப்பட்டது, அது வெளிப்படையான உடலின் வயோதிகமாகும். இயல்புக்கு மாற்றமானது என்பது செயலிழக்க செய்யும் நோயை பற்றி கவலைப்படாமல் இருத்தல். அது மனிதனை பலகீனப்படுத்தி காலத்துக்கு முன்பே அது பற்றி கவலைப்படாவிட்டால் அவனை வயோதிகன் ஆக்கிவிடக்கூடியது. இவ்வாறு மனித பௌதிக உடலில் இருவகை வயோதிகம் உள்ளது. இயற்கையாக ஒரு வயோதிகம் வருகிறது, இயற்கை அல்லாமல் சில நோயின் காரணத்தினால் வருகிறது. இது எச்சரிக்கையாக இல்லாததன் விளைவால் வருகிறது. இவ்வாறே மனிதனின் உட்புற நிலைகளிலும் ஏற்படுகிறது. வெளிப்படையான அமைப்பில் இருவகை முதுமை இருப்பது போன்று உட்புற ஆன்மீக அமைப்பிலும் இருவகை முதுமைகள் உள்ளன. ஒருவர் தமது தீயொழுக்கங்களை மாற்றி உயர்நல்லொழுக்கமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வதில்லை என்றால், தீய எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களாக மாற்றவில்லை என்றால், அவரது நல்லொழுக்க நிலை முற்றிலும் வீழ்ந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலில் இருந்து இந்த விஷயம் மிக தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு, ஆனால் சோம்பலும் அசட்டையும் மனிதனிடம் மிகைத்து விட்டால் அவர் அழிவதை தவிர வேறு எதனை விரும்புகிறார்? ஒரு வயோதிகரை போன்று எதுவும் தேவையில்லை என்று ஒருவர் இருந்துவிட்டால் எப்படி தப்பிக்க முடியும்? ஆக இந்த சோம்பலை அகற்றுவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்துள்ளான். இந்த மாதம் அதன்படி ஒவ்வொருவரும் நல்லொழுக்கத்தை மேம்படுத்துவதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, பலகீனங்கள் மற்றும் பாவங்களை அகற்றுவதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சூழல் இருந்தும் ஒருவர் கவனம் செலுத்தவில்லை என்றால், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறியது போன்று, சூழ்நிலைகள் இருந்தும் கூட மனிதன் வயோதிகத்தின் பக்கம் சென்று விடுவான். அதில் வாழ்வுக்கு முடிவு உள்ளது. பிறகு மனிதன் தக்வாவை பெறாமலேயே இறைவன் முன் வந்து நிற்கின்றான். பிறகு நல்லொழுக்கத்தை பெறுவதற்காக தௌபாவின் பக்கம் கவனம் ஊட்டியவாறு அன்னார் கூறுகிறார்கள், தௌபா என்பது உண்மையில் நல்லொழுக்கத்தை பெறுவதற்கு மிகவும் தூண்டக்கூடிய, வலிமை தரக்கூடிய பொருளாகும். நல்லொழுக்கத்தை பெறுவதாக இருப்பினும் அதுவும் தௌபாவின் மூலமே பெற முடியும். தௌபா என்பது பாபத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுவிட்டோம் என்பது மட்டுமல்ல, மாறாக உயர் நல்லொழுக்கத்தில் நடப்பதும் அதனை பெறுவதும் ஆகும். அதற்காக தௌபா மிக மிக அவசியமாகும். அது மனிதனை முழுமையாக்குகிறது. அதாவது, எந்த மனிதர் நல்லொழுக்க மாற்றத்தை விரும்புகிறாரோ அவர் உண்மையான உள்ளத்துடன் உறுதியான எண்ணத்துடனும் தௌபா செய்ய வேண்டும். இந்த விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். தௌபாவிற்கு மூன்று நிபந்தனைகள் உள்ளன. அதுவன்றி தௌபத்துன் நசூஹ் என்ற உண்மையான தௌபா கிடைக்காது. இந்த மூன்று நிபந்தனைகளுள் முதலாவது நிபந்தனை அரபி மொழியில் யக்லா, அதாவது மறுக்கத்தக்க செயல்களை தூண்டும் கிளர்ச்சியூட்டும் ஒழுக்கங்களை அகற்றுவது. மறுக்கத்தக்க பழக்கங்கள், வீணான எண்ணங்கள், தீயொழுக்கங்கள் ஆகியவற்றை அகற்றுவது முதல் நிபந்தனையாகும். முதல் நிபந்தனை எப்படிப்பட்டது? கற்பனைகள் இதில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதனை எவ்வாறு அகற்றுவது என்பதை விளக்குகிறார்கள். மனிதன் ஏதாவது ஒன்றை கற்பனை செய்கின்றான் என்றால் அவனது இயல்பில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனிதனின் செயலில் வெளிப்படுவதற்கு முன் ஒவ்வொரு செயலும் ஒரு கற்பனையை கொண்டிருக்கிறது. எந்த ஒரு அமலும் ஒரு எண்ணத்தை கற்பனையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆகவே தௌபாவிற்கான முதல் நிபந்தனை இந்த கிளர்ச்சி அளிக்கும் எண்ணங்களை விட்டு விடுவதாகும். உதாரணமாக, ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம் தகாத உறவு வைத்துள்ளார் என்றால் அதிலிருந்து தௌபா செய்வதற்கு முதலில் அவளது உருவத்தை ஒரு மோசமான உருவமாக கருத வேண்டும். எல்லா தவறான தீய எண்ணங்களையும் உள்ளத்தை விட்டு அகற்ற வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று கற்பனையின் தாக்கம் வலுவான தாக்கமாகும். நான் சூஃபிகளின் தஸ்கிராவில் படித்துள்ளேன், அவர்கள் கற்பனையை எந்த அளவுக்கு கொண்டு சென்றார்கள் என்றால் மனிதனை பன்றி அல்லது குரங்கின் வடிவத்தில் பார்த்தனர். காரணம் என்னவென்றால், எப்படி மனிதன் கற்பனை செய்கிறானோ அப்படியே அதன் சாயல் வந்துவிடுகிறது. ஆகவே எந்த எண்ணங்கள் தீய ரசனைக்கு காரணமாக கருதப்படுகிறதோ அதனை அழிப்பது முதல் நிபந்தனையாகும். கற்பனையில் அதனை அசுத்தமானதாக கருத வேண்டும். இரண்டாவது நிபந்தனை வெட்கம், வெட்கத்தை வெளிப்படுத்துவது. ஒவ்வொரு மனிதனின் கான்சியஸிலும் ஒரு ஆற்றல் உள்ளது. அது ஒவ்வொரு தீமையின் போதும் எச்சரிக்கை செய்கிறது. ஆனால் பேரிழந்த மனிதன் அதனை கைவிடப்பட்டதாக விட்டு விடுகின்றான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு முன் வைத்துள்ள அந்த திறமையை பயன்படுத்துவதில்லை. பாவ தூண்டுதலில் மனிதன் வெட்கத்தை வெளிப்படுத்தினால் இந்த ரசனைகள் தற்காலிகமானவை, சில நாட்களுக்குரியவை என்று கருதினால் பிறகு ஒவ்வொரு முறையும் இந்த ரசனையில் ஒரு குறைவு ஏற்பட்டு கொண்டே செல்லும். வயோதிகம் அதிகமாகி சக்திகள் பலவீனப்பட்டுவிட்ட பிறகு இந்த உலகில் ரசனைகளை விட்டுவிடவே வேண்டியுள்ளது. ஆகவே மனிதனது இந்த ரசனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தன்னாலேயே நம்மை விட்டு போய்விடும் எனில் பிறகு அதனை செய்ய முற்பட்டு என்ன செய்ய போகிறோம்? கூறுகிறார்கள், அத்தகைய மனிதனே நற்பெயர் பெற்றவன், அவன் தௌபாவின் பக்கம் திரும்பியவன். அவனிடம் முதலில் இஹ்லாவின் எண்ணம் உருவாக வேண்டும். அதன் மூலம் அவன் தவறான எண்ணங்கள் கற்பனைகளை அகற்றிவிட வேண்டும். இந்த அசுத்தங்கள் அகன்று போனால் பிறகு தாம் செய்த தவறுக்காக வெட்கம் கொள்ள வேண்டும். பிறகு மூன்றாவது நிபந்தனை, வருங்காலம் குறித்து உறுதியான எண்ணம் கொள்வது. இனிமேல் இந்த தீமையின் பக்கம் தாம் ஒருபோதும் திரும்ப போவதில்லை என்ற உறுதியான எண்ணம் கொள்ளுதல். ஆகவே அவன் இவ்வாறு உறுதி கொள்ளும் பொழுது இறைவன் அவருக்கு உண்மையான தௌபா செய்வதற்கு வாய்ப்பளிக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், தீமை கண்டிப்பாக அவரிடமிருந்து அழிந்து அழகிய நல்லொழுக்கங்களும் புகழுக்குரிய செயல்களும் அவரிடம் உருவாகிவிடும். இது நல்லொழுக்கத்தின் மீது வெற்றியாகும். கூறுகின்றார்கள், இதன் மீது ஆற்றலையும் சக்தியையும் வழங்குவது அல்லாஹ்வுடைய பணியாகும். ஏனெனில் அவன் எல்லா சக்திகளுக்கும் ஆற்றல்களுக்கும் உரிமையாளன் ஆவான். அல்லாஹ் தஆலா கூறியது போன்று, அதாவது இன்னல் குவ்வத்த லில்லாஹி ஜமீஆ, எல்லா ஆற்றல்களும் அல்லாஹ்வுக்கே உரியவை. மனிதன் பலஹீனத்தை அடிப்படையாக கொண்டவன் என்பதே அவனது உண்மை நிலையாகும். ஆகவே இறைவனிடமிருந்து ஆற்றலை பெறுவதற்கு மேற்கண்ட இந்த மூன்று நிபந்தனைகளையும் அமல் செய்தவாறு அசட்டையையும் சோம்பலையும் கைவிட வேண்டும். எப்போதும் அர்ப்பணித்தவாறு துஆ வேண்ட வேண்டும். அல்லாஹ் நல்லொழுக்க நிலைக்கு மாற்றுவான். பிறகு இந்த தீ ஒழுக்கங்கள் அகற்றுவதற்கு முயற்சி செய்து விடுபவருக்கு ஒரு வீரரின் உதாரணம் தந்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், நமது ஜமாஅத்தில் பயில்வான்கள் உருவாக வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பு அல்ல. நமக்கு பயில்வான்கள் வேண்டியில்லை, நமக்கு எத்தகைய ஆற்றல் உள்ளவர்கள் வேண்டுமென்றால் அவர்கள் நல்லொழுக்க மாற்றத்திற்காக முயற்சிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மலையை அதன் இடத்திலிருந்து அகற்றுபவர் ஆற்றல் உள்ளவர் அல்ல. அசல் ஆற்றல் உள்ளவர் எவர் என்றால் அவர் உயர் நல்லொழுக்கம் பெற சக்தி உடைத்தவராக இருப்பார். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் முழு தைரியத்தையும் ஒழுக்க நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக செலவு செய்யுங்கள். அவ்வாறு செய்வீர்கள் என்றில் அதுவே உண்மையான தைரியமாகும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், உயர் நல்லொழுக்கம் எத்தகைய அற்புதம் என்றால் அதன் மீது எவரும் விரலை வைக்க முடியாது. இதன் காரணத்தால் தான் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லோரையும் விட பெரிய நல்லொழுக்க அரியணை கிடைத்தது. அல்லாஹ் தஆலா கூறியிருப்பதை போன்று, இன்னக்கல அலா ஹுலுக்கின் உதீம். இங்கு ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அற்புதத்திலும் எல்லா நபிமார்களை விடவும் நல்லொழுக்கத்திலும் கூட அவர்களே பெரியவர்களாக இருக்கின்றார்கள். அன்னாரின் நல்லொழுக்க அற்புதமே நம்பர் ஒன் என்ற இடத்தில் உள்ளது. இதனை போன்ற ஒரு உதாரணத்தை உலக வரலாறு கூற முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், நான் கருதுகிறேன், தமது தீயொழுக்கங்களை விட்டுவிட்டு, தீய வழக்கங்களை விட்டுவிட்டு அழகிய நல்லொழுக்கங்களை எடுத்துக்கொண்டார் என்றால் அவருக்கு அதுவே கராமத் அற்புதம் ஆகும். உதாரணமாக, மிகவும் கடின இயல்புள்ள மனிதர், கோபக்காரர், அந்த தீய வழக்கத்தை விட்டு விடுகிறார், மென்மையையும் மன்னிப்பையையும் கடைபிடிக்கிறார், கருமித்தனத்தை விட்டுவிட்டு வள்ளன்மையை மேற்கொள்கிறார், பொறாமைக்கு பதில் அனுதாபத்தை கை கொள்கிறார் என்றால் சந்தேகமின்றி அதுவே கராமத்தாகும். அதுபோன்று சுயநலத்தை விட்டுவிட்டு பணிவையும் மன்னிப்பையும் கடைபிடிக்கிறார் என்றால் அதுவும் கராமத்தாகும். உங்களில் எவர்தான் கராமத்தை நிகழ்த்துபவராக விரும்ப மாட்டார்? ஒவ்வொருவரும் விரும்புவார் என்பதை நான் அறிகிறேன். ஆகவே இது ஓர் அற்புதம் மற்றும் உயிருள்ள கராமத்தாகும். மனிதன் நல்லொழுக்க நிலையை சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் இதன் தாக்கம் ஒருபோதும் வீணாகாது, மாறாக அதன் பலன் வெகு தூரம் வரை செல்கிறது. கூறுகிறார்கள், மொமீன் என்பவர் படைப்பு மற்றும் படைப்பாளன் இருவரின் பார்வையிலும் கராமத்துடையவர் ஆகிவிட வேண்டும். தூய மாற்றத்தை உருவாக்கியவாறு, எளிமையை உருவாக்கியவாறு, தன்னலத்தை விட்டுவிட்டு வள்ளன்மையின் வழக்கத்தை ஏற்படுத்தியவாறு, பொறாமையின் பழக்கத்தை விட்டவாறு, அனுதாபத்தின் வழக்கத்தை ஏற்படுத்தியவாறு, இதுபோன்ற சிறப்புகளை கை கொண்டவாறு தீமைகளை விட்டுவிடுபவர் அல்லாஹ்விடத்திலும் படைப்புகளிடத்திலும் கராமத் உடையவர் ஆகிறார். கூறுகிறார்கள், பெரும்பாலான தீய மக்கள் எந்த அசாதாரணமான அற்புதங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக அவர்களது நல்லொழுக்க நிலையை பார்த்து தலையை குனிந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி எதுவும் கிடைக்கவில்லை. கூறுகிறார்கள், பெரும்பாலான தீயவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் இந்த நல்லொழுக்க கராமத்துகளை பார்த்துதான் உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டனர். அன்னார் இவ்விஷயங்களை எந்த சபையில் இருந்து கூறிக்கொண்டிருந்தார்களோ அங்கு சில சீக்கியர்கள் ஃபக்கீர்மார்களின் உடையணிந்தவர்களாக வந்தனர். நன்றாக போதையிலும் இருந்தார்கள். அவர்கள் எத்தகைய அசுத்தமான வார்த்தைகளில் உளறினார்கள் என்றால் அந்த சொர்க்கத்தின் சபை அசுத்தமாகிவிடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். நிம்மதியின்மை உருவாவதற்காக அவ்வாறு செய்தனர். ஆனால் நம்முடைய உண்மையான இமாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது செயல் முன்மாதிரி மூலம் தாம் வழிகாட்டிய அந்த உயர் நல்லொழுக்க கராமத்தை அங்கு நிகழ்த்தி காட்டினார்கள். அதன் தாக்கம் கேட்டுக்கொண்டிருந்தோர் மீது எந்த அளவுக்கு ஏற்படுத்தியது என்றால், அங்கிருந்த பலர் அதனை பார்த்து தேம்பி தேம்பி அழுது விட்டனர். பிறகு அந்த விஷமிகளை போலீஸ் வந்து பிடித்து சென்றது. போலீசிடம் கிடைத்த அடியினால் போதையில் இருந்து வெளிவந்தனர். பிறகு ஈமான் கொள்வதின் பல்வேறு காரணங்களை பற்றி கூறினார்கள். கட்டுப்படாத மனிதர்கள் நபிமார்களுக்கு எதிராக நின்றார்கள். குறிப்பாக நமது நபிய கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நின்றவர்கள். ஈமான் கொண்டது அற்புதம் மட்டுமல்ல, அந்த அற்புதம் அவர்களின் மன நிறைவுக்கு காரணமாக இருந்தது மட்டுமல்ல, மாறாக ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர் நல்லொழுக்கத்தை மட்டுமே பார்த்து அன்னாரின் உண்மையை ஒப்புக்கொண்டும் விட்டனர். உயர் நல்லொழுக்கம் செய்யும் வேலையை அசாதாரணமாக நடக்கும் இறை வல்லமையின் அடையாளங்கள் கூட செய்வதில்லை. அல் இஸ்திகாமத்து ஃபௌக்கல் கராமத் என்பதன் கருத்து இதுவே ஆகும். நிலைத்து நிற்றல் எத்தகைய அற்புதம் காட்டுகிறது என்று அனுபவித்து பாருங்கள். மற்ற விஷயங்கள் செய்யப்படும் பொழுது மக்கள் அக்கறை காட்டுவதில்லை, குறிப்பாக இக்காலத்தில். ஆனால் இன்ன மனிதர் நல்லொழுக்கமிக்கவர் என்று தெரிந்துவிட்டால் அவரிடம் எந்த அளவுக்கு மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அது ஒன்றும் மறைவான விஷயம் அல்ல. கூறுகிறார்கள், புகழுக்குரிய நல்லொழுக்கத்தின் கண்ணியம் பல வகையான அடையாளங்களை பார்த்தும் மனநிறைவும் ஆறுதலும் அடையாதவர் மீதும் கூட படுகிறது. விஷயம் என்னவென்றால், சிலர் வெளிப்படையான அற்புதங்களை பார்த்து ஈமான் கொள்கின்றார்கள், சிலர் நல்லொழுக்கங்கள் இறை ஞானங்களை பார்த்து ஈமான் கொள்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், உயர் நல்லொழுக்கமே அவர்களின் மன நிறைவுக்கு காரணமாக அமைகின்றது. எண்ணற்றவர்கள் இப்போதும் கூட அஹ்மதியத்தில் நுழைபவர்கள் ஏதாவது அஹ்மதிகளின் நல்லொழுக்கம் கண்டு ஒட்டுமொத்த அஹ்மதிகளின் நல்லொழுக்கத்தால் கவரப்பட்டு அஹ்மதிகளாகின்றனர். ஆகவே ஒவ்வொரு அஹ்மதியும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நல்லொழுக்கம் என்பது அவரது நன்மையை அதிகரிப்பதற்காக அல்ல, மாறாக அது மார்க்க கடமையாகும். இன்னும் சொல்வதாயின் பிறரது சீர்திருத்தத்திற்கு காரணமானதும் ஆகும். ஒவ்வொரு அஹ்மதியும் தமது நல்லொழுக்கத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஈமானின் வழிமுறை என்ன, இதனை தெளிவுபடுத்தியவாறு கூறுகின்றார்கள். அல்லாஹ்விடம் சீர்திருத்தம் வேண்டுவது, ஆற்றல்களை செலவழிப்பது, இதுவே ஈமானிய நடைமுறையாகும். தமது ஆற்றல்கள் அனைத்தும் செலவழித்தல் மற்றும் சீர்திருத்தத்திற்காக துவா செய்தல் ஆகியவை ஈமானை பெறுவதற்கான வழிமுறையாகும். கூறுகிறார்கள், ஹதீஸ் ஷெரீஃபில் வருகிறது, ஒருவர் நிச்சய உறுதியுடன் தமது கையை துவா செய்வதற்காக உயர்த்துகிறார் என்றால் அல்லாஹ் தஆலா அவரது துவாவை மறுப்பதில்லை. ஆகவே இறைவனிடம் கேளுங்கள், அதுவும் நிச்சய உறுதி மற்றும் உண்மையான நீயத்துடன் கேளுங்கள். கூறுகிறார்கள், எனது போதனை மீண்டும் மீண்டும் இதுவே ஆகும். நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவதே தமது கராமத்தை வெளிப்படுத்துவதாகும். நான் கராமத்தை காட்டுபவராகவெல்லாம் ஆக விரும்பவில்லை என்று ஒருவர் கூறுவார் என்றால் அவரை ஷேத்தான் தடுமாற வைத்துள்ளான் என்று நினைவில் கொள்ளுங்கள். கராமத் என்றால் தன்னை பார்த்து பெருமைப்பட்டுக் கொள்ளுதல் என்று பொருள் அல்ல. கராமத் என்றால் அதன் மூலம் மக்களுக்கு இஸ்லாத்தின் உண்மையும் தத்துவமும் தெரிய வருவதாகும், வழிகாட்டலாகும். நான் மீண்டும் கூறுகிறேன், ஒருவர் தன்னையே பார்த்து பெருமைப்பட்டுக் கொள்வது நல்லொழுக்கத்தை சார்ந்த விஷயமே அல்ல, மாறாக இது ஷேத்தானிய ஊசாட்டமாகும். கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பூமியில் பல்வேறு பகுதிகளில் தென்படுகிறார்கள். இவர்கள் அனைவரும் வாளின் ஆதிக்கத்தால் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டவர்களா? இது முற்றிலும் தவறாகும். இது இஸ்லாத்தின் கராமத்தின் தாக்கமாகும், அதுவே அவர்களை ஈர்த்து வந்தது. கூறுகிறார்கள், கராமத்துகள் பல வகைப்பட்டவை, அவற்றில் ஒன்று நல்லொழுக்க கராமத்து ஆகும். ஒவ்வொரு களத்திலும் அதற்கு வெற்றி கிடைக்கிறது. முஸ்லிமானவர்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டவரின் நல்லொழுக்க கராமத்துகளையே பார்த்தனர். அதன் தாக்கம் ஏற்பட்டது. அவர்கள் இஸ்லாத்தை கண்ணியமான பார்வையால் பார்த்தனர், வாளை பார்க்கவில்லை. கூறுகிறார்கள், பெரும்பெரும் அறிஞர்கள், ஆங்கிலேய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதாவது இஸ்லாத்தின் உண்மையின் உயிர் எத்துணை வலியது என்றால், அதுவே அந்நிய சமுதாயங்களை இஸ்லாத்திற்கு வருமாறு வலியுறுத்தியது. மேலும் நல்லொழுக்கமும் ஓர் உணவு போன்றது. நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவதும் கூட அல்லாஹ்வினால் தரப்பட்டவற்றை செலவு செய்வது போன்றதாகும். அதுவுமே தக்வாவின் ஒரு செயல் பிரிவு ஆகும் என்று விளக்கியவாறு கூறுகிறார்கள், பொதுமக்கள் பொதுவாக ரிஸ்க்கு என்றால் வெளிப்படையான உணவு என்று கருதுகின்றார்கள். தவறு. உண்ணுதல் குடித்தலுக்கான பொருள், பணம் பொருள் மட்டும் ரிஸ்க் அல்ல. என்னவெல்லாம் ஆற்றல்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளனவோ அனைத்தும் ரிஸ்க் ஆகும். அறிவுகள், திறமைகள், பௌதிக வருமானம், பொருளின் விரிவு அனைத்தும் ரிஸ்க் ஆகும். மனிதனுடைய திறமைகள், நல்லொழுக்கம், அவனது பொருள் ஆகிய அனைத்தும் ரிஸ்க் ஆகும். ஆட்சியும் ரிஸ்கில் அடங்கும். உயர் நல்லொழுக்கமும் ரிஸ்கிலேயே அடங்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்கிறார்கள். அதாவது அவன் வழங்கிய ரொட்டியிலிருந்து ரொட்டியை தருகிறார்கள். அறிவிலிருந்து அறிவையும், நல்லொழுக்கத்திலிருந்து நல்லொழுக்கத்தையும் வழங்குகிறார்கள். அறிவை வழங்குவது வெளிப்படையானது. நினைவில் கொள்ளுங்கள், தமது பொருளில் இருந்து தேவையுள்ளவருக்கு வழங்காதவர் மட்டும் கருமி அல்ல. மாறாக ஒருவருக்கு அல்லாஹ் கல்வியை தந்தும் அவர் அதனை மற்றவருக்கு கற்பிக்காமல் இருந்தால் அவரும் கருமியே ஆவார். கருமிகளில் பல வகையுண்டு. எந்த வகையிலாவது தமது பொருளை மறைத்து வைப்பதும் கருமித்தனமாகும். கூறுகிறார்கள், எவராவது தமது திறமையை, தொழிலை பிறருக்கு கற்று தந்துவிட்டால் அவர் அதனை கற்ற பிறகு நமக்கு மதிப்பிருக்காது என்ற எண்ணத்தில் ஒரு கல்வியை கற்று தராமல் இருப்பார் என்றால், தமது வருமானம் குறைந்துவிடும் என்று கருதினால் அது ஷிர்க் ஆகும். ஏனென்றால் இந்நிலையில் அவர் தனது திறமையை மட்டுமே தன்னுடைய ராசிக்காக உணவளிப்பவராக கருதுகிறார். இதே போன்று எவர் நல்லொழுக்கத்தை பயன்படுத்தவில்லையோ அவரும் கருமியாவார். உயர் நல்லொழுக்கத்தை தருவது என்றால், அல்லாஹ் தனது அருளினால் மட்டுமே உங்களுக்கு தந்துள்ள நல்லொழுக்கத்தை அவனது படைப்புகளிடம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் மனிதனுக்காக தந்த நல்லொழுக்கங்களை மனிதன் முதலில் பெற வேண்டும். பிறகு அதனை மனிதருக்கு முன் வெளிப்படுத்தவும் வேண்டும். இதுவே இறைவன் தந்த ரிஸ்க்கில் இருந்து தருவதாகும். கூறுகிறார்கள், இவரது முன்மாதிரியை பார்ப்போரும் தாமும் அந்த நல்லொழுக்கத்தை காட்ட வேண்டும். மனிதன் தான் இந்த உயர் நல்லொழுக்கத்தை காட்டும் போது மக்களும் நல்லொழுக்கம் காட்ட முயற்சிப்பர். உயர் நல்லொழுக்கம் என்பது மென்மையான முறையில் பேசுவது மட்டுமல்ல, மாறாக வீரம், தயாளம், மன்னிப்பு என எந்த அளவுக்கு மனிதனுக்கு ஆற்றல்கள் வழங்கப்பட்டுள்ளனவோ இவை அனைத்தும் நல்லொழுக்க ஆற்றல்களேயாகும். அவற்றை அதற்குரிய இடத்தில் பயன்படுத்துவதும் நல்லொழுக்க நிலையில் அடங்கும். நமது ஜமாத்திற்கு நல்லொழுக்கத்தை காட்டுவது மற்றும் தமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக போதனை செய்தவாறு கூறுகிறார்கள், எவர் தமது அண்டை அயலாரிடம் தமது மாற்றத்தை காட்டுகிறாரோ, முதலில் எப்படி இருந்தார், இப்போது எப்படி இருக்கிறார் என்றும் மாற்றத்தை காட்டுகிறாரோ, அவர் ஒரு கராமத்தை காட்டியவர் போன்றவராவார். அதன் தாக்கம் அண்டை அயலார் மீதும் மிகுந்த உயர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கூறுகிறார்கள், நமது ஜமாத்திடம் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டது என்று எமக்கு தெரியவில்லை என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். கோபத்தினால் பீடிக்கப்பட்டிருப்பதாக எழுந்துரைக்கப்படுபவர் நமது ஜமாத்திற்கு வருகிறார். இது அவர்கள் வெட்கப்படுவதற்கு காரணமானதில்லையா? மனிதன் மிக சிறந்ததாக கருதி இந்த ஜமாத்திற்கு வந்துள்ளான். ஒரு நல்ல மகன் தனது தந்தையின் நற்பெயரை வெளிப்படுத்துவது போன்று. பையத் செய்தவரும் ஒரு நல்ல மகனின் கட்டளையை பெற்றவராவார். எனவேதான் ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய துணைவியரை நம்பிக்கையாளர்களின் அன்னையர் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஹசூர் சல்லல்லாஹ் அலிசல்லம் முஸ்லிம்களின் தந்தையாக இருக்கின்றனர். பௌதீக தந்தை பூமியில் நாம் வருவதற்கு காரணமாக இருக்கிறார். வெளிப்படையான வாழ்வுக்கு காரணமாக இருக்கிறார். ஆனால் ஆன்மீக தந்தை வானத்தின் பக்கம் எடுத்து செல்கிறார். அசல் தலைமையகத்தின் பக்கம் செல்வதற்கு வழிகாட்டுகிறார். ஒரு மகன் தமது தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதை விரும்புவாரா? இன்னின்ன தீமைகள் உங்களிடம் இருக்கின்றன என்று குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் ஜமாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறீர்கள். எந்த மகனாவது தமது தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படுவதை விரும்புவாரா? உபஜாரம் செய்வது, குடித்து கொண்டு திரிவது, தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தத்தக்க தீயொழுக்கம் காட்டுவது, இந்த செயலை எவரும் விரும்ப மாட்டார் என்று நான் அறிவேன். எந்த தகுதியற்ற மகனாவது இவ்வாறு செய்தால் மக்களின் வாயை மூட முடியாது. ஒருவர் அவ்வாறு செய்தால் பிறகு உலகம் விரலை உயர்த்தும். மக்கள் அவரது தந்தையாரை குறிப்பிட்டு இன்னாரின் மகன் இந்த தீய செயலை செய்கிறான் என்று கூறுவார்கள். ஆகவே அந்த தகுதியற்ற மகன் தானே தனது தந்தையின் அவப்பெயருக்கு காரணமாக அமைவான். இவ்வாறு ஒரு மனிதர் ஓர் இயக்கத்தில் நுழைகிறார். இந்த இயக்கத்தின் கண்ணியத்தை கவனத்தில் கொள்ளவில்லை, அதற்கு மாற்றமாக நடக்கிறார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் தண்டனைக்குரியவராவார். அவர் தம்மை மட்டும் அழித்துக் கொள்ளவில்லை, மாறாக மற்றோருக்கும் கூட தீய முன்மாதிரி காட்டி அவர்களையும் நற்பேறு மற்றும் நேர்வழியில் இருந்து விலக்கிவிடுகிறார். கூறுகிறார்கள், எனவே உங்கள் சக்தியுள்ள அளவுக்கு இறைவனிடம் உதவி கேளுங்கள். உங்கள் முழு ஆற்றல் மற்றும் தைரியத்துடன் பலகீனங்களை அகற்ற முயற்சி செய்யுங்கள். எளிமையுடன் அவனிடத்தில் வரும் அதே வேளையில் உண்மை மற்றும் நிச்சய உறுதியுடன் கையை உயர்த்துங்கள். ஏனெனில் இறை அச்சத்துடன் உயர்த்தப்பட்ட கைகள் உண்மை மற்றும் நிச்சய உறுதியின் தூண்டுதலினால் எழுந்துள்ளதென்றால் அதனை வெறுமையாக அல்லாஹ் அனுப்புவதில்லை. கூறுகிறார்கள், நான் எனது அனுபவத்தில் கூறுகிறேன். நமது ஆயிரக்கணக்கான துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன, ஒப்புக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. கூறுகிறார்கள், உறுதியான விஷயமாவது, ஒருவர் தமது இனத்திற்காக அனுதாபத்தின் எழுச்சியை பெறவில்லை என்றால் அவரும் கருமியாவார். நன்மையும் நலனுமே உள்ள ஒரு வழியை கண்டால் அதனை மக்களை கூவி கூவி அழைத்து கூறுவது என் மீது கடமையாகும். நாம் சொல்வதை ஒருவர் செயல்படுத்துகிறாரா இல்லையா என்பதை பொருட்படுத்தக்கூடாது. ஆக நாம் ஒவ்வொரு அமலின் மூலமாகவும் அவர்களின் பயத்தில் வந்ததன் மூலம் தூய மாற்றத்தை உருவாக்கியதை நிரூபித்து காட்ட வேண்டும். பிறகு மக்களுக்கு அதனை கூறவும் வேண்டும். இதுவே தப்லீகின் வழிமுறையாகும். அல்லாஹ் தஆலா நம்மை தக்வாவின்படி நடந்து நமது நல்லொழுக்கத்தில் மாற்றத்தை உருவாக்கியவாறு ஹசரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரியை முன்னிறுத்தவும் எப்போதும் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தவும் வாய்ப்பு தருவானாக. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை கழிப்பவர் ஆவோமாக. தொழுகைக்கு பிறகு நான் இரு காயப் ஜனாசா தொழுவிப்பேன். ஒன்று கண்ணியத்திற்குரிய லுத்துஃபுர் ரஹ்மான் மஹமூத் சாப், அமெரிக்காவை சார்ந்தவர். இவர் மியா அத்தாவுர் ரஹ்மான் சாவுடைய மகனாவார். 27 மே 2017 இவர் வஃத்தாகியுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். இவர் பேராவை சார்ந்தவர். மியா கருமுத்தீன் சாப் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபி. அவர்கள் இவரது தந்தை வழி பாட்டனாராவார்கள். இவர் 1894 பையத் செய்திருந்தார்கள். இவரது மனைவி தாலியா பீவி, இந்த சஹாபியுடைய மனைவி தாலியா பீவி தமது கணவருடன் சேர்ந்து பையத் செய்திருந்தார். அதாவது இவருடைய தந்தை வழி பாட்டி. ஆனால் உறுதியான ஈமான் கொள்ளவில்லை. தாலியா பீவி ஒரு கனவு கண்டார்கள், அது அவரது பெயர். அவரது கனவை கேட்டுவிட்டு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறினார்கள், எந்த பெண்ணுக்கு இந்த கனவு வந்துள்ளதோ அவருக்கு என் மீது முழுமையான நிச்சய உறுதி இல்லை. இந்த கனவிலிருந்து வெளிப்படுவது இதுதான், அதாவது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய வருகை மீது நிச்சய உறுதி இல்லை. அவர் முழுமையான நிச்சய உறுதி கொண்டால் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு மகனை வழங்குவான். இவர் காதியானுக்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய கையில் பையத் செய்வதற்காக சென்ற பிறகு அல்லாஹ் அவருக்கு ஒரு மகனை வழங்கினான். அந்த பையனுக்கு இவர் அத்தாவுர் ரஹ்மான் என்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் பெயர் வைத்தார்கள். இவர்தான் இந்த லுத்ஃபுர் ரஹ்மான் சாஹாபுடைய தந்தை ஆவார். இவர் நீண்ட காலமாக லுத்ஃபுர் ரஹ்மான் சாஹாப் அவர்கள் தாலிம் இஸ்லாம் ஸ்கூலில் பாடம் கற்பித்தார்கள், அறிவியல் கற்றுக் கொடுத்தார்கள். நானும் ஸ்கூலில் இவரது மாணவர்களுள் ஒருவனாவேன். மியா அத்தாவுர் ரஹ்மான் சாஹாபுடைய பெரிய மகன் ஹுதாம் அஹமதியா பாகிஸ்தானுடைய தலைமையக முகத்தமியுமாக பணியாற்றினார். அல்மினார் காலித் பத்திரிகைகளின் எடிட்டராக இருந்தார். பிறகு சராலியோன் சென்று விட்டார். ஜமாத் ஸ்கூலில் பணியாற்றினார். நீண்ட காலமாக சிராலியோனில் இருந்தார். பிறகு அங்கிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அமெரிக்கா போய்விட்டார். சொற்பொழிவு மற்றும் எழுத்து இரு திறமைகளும் இருந்தன. இவரது கட்டுரைகள் பெரும்பாலும் அல்ஃபசலில் வெளிவந்துள்ளன. மஹமூத் முஜீப் சாப் கூறுகிறார், ஒரு முறை பாகிஸ்தான் வந்திருந்தார். ஹிலாபத் நூலகத்தில் ஒரு சான்றை தேடிக்கொண்டிருந்தார். அமெரிக்கா பத்திரிகைகளில் இஸ்லாத்தின் மீதும் திருக்குரானின் மீதும் ஆட்சேபனைகள் எழுதப்படுகின்றன. ஆதாரபூர்வமான பதில் தயாரித்து அனுப்புகிறேன். பெரும்பாலும் பத்திரிகைக்காரர்கள் எனது கட்டுரையை வெளியிட்டு விடுகிறார்கள் என்று மஹமூத் லுத்ஃப் சாப் கூறினார். இதற்காக நான் ஹிலாபத் லைப்ரரியில் சான்றுகளை தேடுகிறேன் என்றார். அத்தாவுல் முஜீத் ராஷி சாப் எழுதுகிறார்கள், நல்ல பரந்த விரிவான வாசிக்கும் பழக்கம் அவருக்கு இருந்தது. மார்க்க விவகாரங்களில் ஆழிய கண்ணோட்டம் உள்ளவர். உருது ஆங்கிலம் இரண்டிலும் நல்ல நிபுணத்துவம் உள்ளவர். உருதுவில் நிறைய ஆய்வு செய்துள்ளார். நிறைய பொது அறிவு கட்டுரைகளை சிறப்பான ஞானத்துடன் எழுதியுள்ளார். அறிவுபூர்வமான விஷயங்களை திரட்டுவதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருந்தார். இயக்கத்தின் படைப்புகளை எப்போதும் வாசிப்பவராக இருந்தார். நிறைய நண்பர்கள் இருந்தனர். ஹலீல் முபஷீர் சாப் என்ற சிராலியோனின் பொறுப்பு பிரச்சாரகரும் அமீராகவும் இருந்துள்ளார். அவர் எழுதுகிறார், 20 வருடங்களை விட அதிக காலம் நாங்கள் ஒன்றாக கழித்துள்ளோம். மிக நெருக்கமாக இவரை பார்க்கும் வாய்ப்பு பெற்றுள்ளேன். தனிச்சிறப்பு உள்ள ஒரு மனிதராக இருந்தார். எளிமை உள்ளவர், பழகுவதற்கு இனியவர், தன்னலமற்றவர். அவரது எளிமையை விளக்க என்னிடம் வார்த்தை இல்லை என்று கூறுகிறார். இவை மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல. உண்மையிலே இவர் இத்தகையவராவார். அல்லாஹ் தஆலா இவருக்கு எழுத்திலும் சொற்பொழிவிலும் நல்ல ஆற்றலை வழங்கியிருந்தான். பிறகு அஹ்மதியா ஸ்கூலில் ஆசிரியராக இருந்தார். பிறகு பிரின்சிபல் ஆனார். மிக நல்ல முறையில் எல்லா ஜமாத்தின் அமைப்பின் வேலைகளையும் செய்துள்ளார். தொழுகைகளை உள்ளச்சத்துடன் தொழுபவர். அல்லா தலா உடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துபவர். சந்தாவை முறைப்படி வழங்குபவர். சிதக்கா ஹைராத்துகள் செய்பவர். நிதி திட்டங்களில் சுறுசுறுப்பாக பங்கு பெற்றுபவர். ஹிலாபத்தின் மீது மிகவும் பற்றும் நேசமும் கொண்ட தொடர்பு அவருக்கு இருந்தது. ஹதரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் 1988 சிராலியோன் சென்றபோது அன்னாருக்கு மதிக்கத்தக்க தொண்டுகள் ஆற்றும் வாய்ப்பு பெற்றிருந்தார். ஹுசூரிடம் அவர் காட்டிய மரியாதை மற்றவரும் மதிக்கத்தக்க முன்மாதிரியாக இருந்தது என்று கூறுகிறார்கள். இங்கு வந்தாலும் கூட அவருடன் பழைய தொடர்புகளெல்லாம் இருந்த போதிலும் ஹிலாபத்திற்கு பிறகு இவரது நடைமுறை முற்றிலும் மாறியிருந்தது. ஃபசல் ஹமீது ஷாஹித் சாப் மரபி சாப் கூறுகிறார், ஒருமுறை ஒரு கிறித்தவ பாதிரியார் மக்களை ஒன்று திரட்டி பொய்யான அற்புதத்தை எடுத்து வைத்தார். இவர் அதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். கிறித்தவர் வாயடைத்து போய்விட்டார். இதனை பார்த்து அஹ்மதி அல்லாத முஸ்லீம்களும் கூட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் இவருடன் மன்னிப்பு பரிமாற்றம் செய்வானாக, இவரது தகுதியை உயர்த்துவானாக, இவரது சந்ததிகளுக்கும் கூட இவரது நன்மைகளை தொடர வாய்ப்பளிப்பானாக. இரண்டாவது ஜனாசா மிர்சா உமர் அஹமத் சாபுடையது. சாஹிப்ஜாதா மிர்சா முனவர் அஹமத் சாப் மர்ஹூமுடைய மகனாவார். இவர் ஜூன் 5 தேதி அன்று தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் மதியம் 2 தமது 67 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். இவர் எனது வயதை ஒத்தவர், சிறு வயது நண்பர், சிறு வயதில் ஒன்றாக விளையாடியுள்ளோம். பல நற்சிறப்புகள் வாய்ந்தவர். ஹிலாபத்திற்கு பிறகு குறிப்பாக நான் பார்த்துள்ளேன், எனது அன்பிற்குரியவர், உறவினர், ஒரே வயதினையுடையவர் என்பதெல்லாம் இருந்தும், சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்தோம் என்ற போதிலும் முற்றிலும் மரியாதையும் பிடிப்பும் அவரிடம் காணப்பட்டது. அது ஒரு முன்மாதிரியாகவே ஆகிவிட்டது என்று கூற வேண்டும். அல்லா தாலா இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது திருமணம் மேஜர் சயீத் அகமது சாபுடைய மகளான அமுத்துல் காஃபி சாஹிபாவுடன் நடந்தது. இவர் ஹசரத் மீர் முகமது இஸ்ஹாக் சாபுடைய மகள் வழி பேத்தியாவர். ஹதரத்து 3 ஹலிஃபத்துல் மசி அவர்கள் இவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இவர்களுக்கு மொத்தம் 5 பிள்ளைகள், 3 மகள்கள், 2 மகன்கள், 1 மகள் கடைசி பெண் வக்ஃபே நவ்வாவார்கள். ரிவி ஆஃப் ரிலீஜனில் நன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 1 மகள் டாக்டர் அஃப்ரியா இங்கு லண்டனில் வசிக்கிறார். டாக்டர் ஹம்மா சாபுடைய மனைவி ஆவார் இவர். இவர் லஜ்னாவில் பல்வேறு வகையில் கணிசமான தொண்டாற்றியவர். இவரது சகோதரி தான் டாக்டர் அஹமதுல்லா ஹான் சாப் உடைய மனைவியான டாக்டர் அமத்துல் ஹை சாஹிபா ஆவார்கள். இவர்கள் ஜமாத்திற்கு தொண்டாற்றுபவர்கள். இவரது விருப்பம் எப்போதுமே தம்மை வக்ஃபு செய்ய வேண்டும் என்று இருந்தது. எனது ஹிலாபத்தின் ஆரம்பத்தில் நான் வக்ஃபு செய்ய விரும்புகிறேன் என்று என்னிடம் வந்து கூறினார். முதலிலும் எழுதியிருந்தார், இவரது சில திறமைகளை பற்றி எனக்கு தெரியும் என்பதால் இவரது வக்ஃபை நான் ஏற்றுக்கொண்டேன். பிறகு ரப்வாவில் நாயிப் சதுர் உமூமியாக நியமித்தேன். அல்லாஹ்வின் அருளால் மிக நல்ல முறையில் அப்பணியை செய்தார். இவரது மனைவி கூறுகிறார், இவர் என்னிடம் கூறினார், நான் வக்ஃபுக்காக எழுதியிருந்தேன், அது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்று. பிறகு நான் அவருக்கு அங்கு சென்று எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்று வழிகாட்டலும் வழங்கினேன். குறிப்பாக ரப்வாவை விட்டு தூரத்தில் உள்ள பகுதியில் சிலருக்கு தாம் தூரத்தில் விலகியிருப்பதாக உணர்வு உள்ளது, அவர்களை சென்று நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். கடைசி வரை இந்த வேலையை செய்து கொண்டே இருந்தார். மிக நன்றாக செய்து வந்தார். அங்குள்ள மக்கள் ஏழைகளும் கூட, அவர்கள் மகிழ்ந்தனர். இவரது இயல்பு மிகவும் எளிமையாக இருந்தது. சூழ்நிலைகளை நல்ல முறையில் புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் அருளால் மிக நல்ல முறையில் எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைப்பவர். சதுர் உமூமி கூட எழுதியுள்ளார், சில விவகாரங்கள் சிக்கலாக இருந்தன, அவற்றை இவரிடம் ஒப்படைத்த போது மிக நல்ல முறையில் தீர்த்து வைத்தார். இவரது பேச்சை கேட்டு இருதரப்பும் திருப்தியும் அடைந்தனர். இன்னும் சொல்வதாயின் சிலர் கூறவும் செய்தனர், தீர்ப்பு பெறுவதானால் இவரிடம்தான் பெற வேண்டும், ஒவ்வொருவரின் பேச்சையும் கேட்டு தீர்ப்பு செய்கிறார், தமது பிள்ளைகளிடமும் மற்றவரிடம் பிள்ளைகளிடமும் மிகவும் மென்மையும் அன்பும் கொண்டவர். ஹிலாபத்துடன் உள்ள தொடர்போ மிக மிக அதிகமாக இருந்தது, முன்மாதிரியான தொடர்பு என்று கூற வேண்டும். பிள்ளைகளும் எழுதியுள்ளனர், இவரது மனைவியும் எழுதியுள்ளார்கள், மற்றவரும் எழுதியுள்ளனர். ஏனென்றால் இவரது கடைசி நோயான கேன்சரி நோயிலும் கூட சற்று தெம்பு ஏற்பட்டாலும் கூட உடனே அலுவலகத்துக்கு செல்வார். காரணம், கடந்த நாட்களில் இங்கு வந்திருந்த போது அலுவலகத்திற்கு போய் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்த காரணத்தினால் அவ்வாறு செய்தார். காலத்தின் ஹலீஃபாவின் கட்டளை, அலுவலகத்துக்கு போய் வந்து இருக்க வேண்டும் என்பது. எனவே அவர் நோயையும் பொருட்படுத்தவில்லை, தொடர்ந்து அலுவலகம் போய் வந்தார். இந்த நிலையிலும் கூட நோயுடன் மிகவும் உழைத்து தமது பணி செய்து வந்தார். மகள் கூறுகிறார், இங்கு வந்தபோது டாக்டர்களை டாக்டர்கள் அவரை பார்த்துவிட்டு கூறினர், உங்களது நோய் மிகவும் ஆபத்தானது. இவர் கூறினார், சரிதான், அல்லாஹ் தாம் விரும்புபவருக்கு குணமளிப்பான், அவன் விரும்பும் வரை வாழ்வையும் கொடுப்பான், எனக்கு அது குறித்து கவலை இல்லை. இதனை கேட்டு அந்த ஆங்கிலேயர் வியந்தார். இத்தகைய நோயாளிகள் பதற்றமடைந்திருப்பர், ஆனால் இவரோ மிகவும் தைரியத்துடன் பேசுகிறார். இதுபோன்று டாக்டர் நூரிசாவும் எழுதுகிறார்கள், இவருக்கு மூன்று நோய்கள் இருந்தன. சர்க்கரை நோயும் இருந்தது, இதய நோயும் இருந்தது, கல்லீரலின் கேன்சரும் இருந்தது. ஆனால் மிகவும் தைரியத்துடன் எல்லா நோயையும் எதிர்த்து நின்றார். நூரிசாப் கூறுகிறார், நல்ல பல ஒழுக்கங்களை உடையவராக இருந்தார். நான் நோயின் நாட்களில் பார்த்துள்ளேன், எந்த முறையீடும் இவரது நாவில் வந்ததில்லை. எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் நன்றாக இருக்கிறேன் என்றே கூறுவார். டாக்டர் அல்லது ஏதாவது விருந்தாளி சந்திக்க வந்தால் சைக்கினையாக அருகில் அமருமாறு கூறுவார். கமர் சுலைமான் சாப் கூறுகிறார், ஹதரத் நான்காவது ஹலீஃபத்துல் மசீஹ் வஃபாத் ஆன போது நான் லண்டன் வந்தபோது இவர் ஒரு ஒட்டப்பட்ட கவரை தந்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது ஐந்தாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு. பிறகு என்னிடம் கூறினார், இது எனது பையத் கடிதம். ஐந்தாவது ஹலீஃபாவாக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களிடம் இந்த கடிதத்தை தரவும். ஹிலாபத்து அமைப்பு தொடரும், அது உண்மையானது என்ற உறுதி அவரிடம் இருந்தது. சதுர் உமோமி சாமி எழுதியுள்ளார், மிகவும் பல சிறப்புகளை உடையவர். எந்த பணியை கொடுத்தாலும் அதனை செய்து முடித்து ரிப்போர்ட் தராமல் மூச்சு விட மாட்டார். அதுபோன்று இன்னும் நிறைய பேர் கடிதம் எழுதியுள்ளார்கள், இவரது பணிவு, எளிமை, அன்புடன் நடந்து கொள்வது, ஹிலாபத்துடன் சிறப்பு தொடர்பு பற்றி எல்லோருமே எழுதியுள்ளார்கள். அல்லா தாலா இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது பிள்ளைகளுக்கும் இவரது நன்மைகளை தொடரவும் ஹிலாபத்துடன் தொடர்புடன் இருக்கவும் வாய்ப்பளிப்பானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாத்தி அஃமாலினா مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادَ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَاذْكُرُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ